அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சுவாமிநாதன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தியரங்கில் 20வது அரசியல் சட்டத்திருத்த மசோதா குறித்து இலங்கை அமைச்சரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்த செய்திகள், பிறகு வடக்கே பூங்குடித்தீவில் மாணவி கொல்லப்பட்ட தொடர்பாக ஊர் மக்கள் நடத்திய போராட்டம்,
கொட்டும் மலையிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பூங்குடி மகாவித்யாலயம் அதனை அண்டிய பகுதிகள் முழுவதும் மக்கள் புணர்ச்சி பொங்க வந்திருந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தனர். போலீசால் குவிக்கப்பட்டிருந்தனர். போக்குவரத்து கிளவையுமே இடம்பெறவில்லை. கடைகள் அரசு திணைக்கிழங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருந்தன.
சவுதி அரேபியாவிற்கு செல்லும் பெண்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 1200 ரியால்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு கோரியுள்ளது குறித்த செய்திகள், இது சாத்தியமா என்பது குறித்த ஒரு ஆய்வு,
முகவர்களுக்கு கூட அந்த கொடுக்கப்படுற அந்த கமிஷன் அவ்வளவு சரியா போய் சேராத காரணத்தால அது அந்த கமிஷன் அடிப்படையை நிட்டாட்டி இந்த சலரியா பெரும்பான்மை ஆக்கி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு நெல்லம் சாத்தியப்படும், சாத்தியப்படுத்தலாம்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எல்லை பிரச்சனை குறித்து சீனாவில் பேசியுள்ளது குறித்தும் இன்னும் பல தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஈராக்கிய நகரான அர் ரமாடியின் மத்தியில் உள்ள அரசாங்கம் மற்றும் காவல்துறையின் பிரதான வளாகத்தில் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் நுழைந்துள்ளனர். தொடர்ந்து தற்கொலை கார்குண்டு தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து IS ஆயுததாரிகள் அந்த வளாகத்தின் பாதுகாப்பை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். காவல்துறை தலைமையகத்தின் மேலே அவர்களது கருப்பு கொடி பறக்கிறது. தமது வெற்றியை அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலின் ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவித்துள்ளனர். எனினும் அர் ரமாடி நகரின் சில பகுதிகளில் சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈராக்கின் பெரிய பிராந்தியமான அன்பரின் தலைநகரான அர் ரமாடியின் கைப்பற்றப்பட்டிருப்பது அடையாள ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
சிரிய அரசு படைகளுக்கும் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கும் இடையே பாமீரா நகரின் மத்திய பகுதியில் நடைபெற்ற பலத்த மோதலுக்கு பின் இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவை தமது படைகள் பின்தள்ளிவிட்டதாக சிரியாவின் அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்டிருந்தால் பாமீராவின் புகழ்பெற்ற தொல்பொருள் தளத்தின் அழகிய கோவில்கள் மற்றும் தூண்கள் போன்றவற்றுக்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இந்த பகுதியில் இருந்த பழமையான ஆனால் சிதைந்த நிலையிலிருந்த பல தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை சமீபத்திய மாதங்களில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் அழித்திருந்தனர். நவீன பாமீரா நகருக்கு ராணுவ ரீதியான முக்கியத்துவமும் உண்டு. பாமீரா நகரில் ஒரு பெரும் விமான தளம் உண்டு. மத்திய மற்றும் கிழக்கு சிரியாவை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையில் இந்நகர் இருக்கிறது.
கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் குடியேறிகளை மீண்டும் கடலில் தள்ளிவிட வேண்டாம் என தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளை ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் சைட் ராட் இந்த நாடுகளின் கொள்கைகள் பயங்கரமானதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். படகு பயணம் மேற்கொண்ட குடியேறிகள் 6000 பேர் வரை கடலில் தத்தளித்துக் கொண்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் இவர்களது உயிரை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத குடியேறிகள் 800 பேர் வரை இந்தோனேஷியா வந்தடைந்த சிறிது நேரத்தில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இதில் வங்கதேசத்தவர்களும் அடக்குமுறை எச்சம் காரணமாக மியான்மாரிலிருந்து வெளியேறும் ரோஹிங்யா முஸ்லிம்களும் உள்ளனர். முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் கடுமையான மனித உரிமை நிலைமைகள் குறித்து மியான்மர் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கேட்டுக்கொண்டார்.
பாகிஸ்தான் காவல்துறை எடுத்த இலக்கு வைத்த நடவடிக்கைகள் காரணமாக கராச்சி நகரில் 145 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமை கராச்சியில் ஒரு பேருந்தில் துப்பாக்கிதாரிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை பிடிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 90 பேர் மதராசா எனப்படும் மத பாடசாலையை சேர்ந்தவர்கள் என கருதப்படுகிறது. இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவா அல்லது வேறு பிரிவினரா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. துப்பாக்கிதாரிகள் அந்த பேருந்தில் ஏறி மக்களுக்கு மிகவும் அருகிலிருந்து சுட்டதில் 45 ஷியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர்.
நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றம் ஒன்று ஒசாமா பின் லடனின் மிகவும் நெருங்கிய ஆலோசகரான காலித் அல் ஃபவாஸுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த தண்டனை 1998 கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது 2 அல்குய்தா தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டமைக்காக வழங்கப்பட்டுள்ளது.
புருண்டி அதிபர் பியரே குருன்சீசா நாடு திரும்பியுள்ளார். அவரின் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை அதிபரின் ஆதரவு படைகள் நேற்று வீழ்த்தியதை அடுத்து இன்று புருண்டியின் தலைநகர் புஜம்புராவிற்கு அதிபர் திரும்பியுள்ளார். அதிபர் மாளிகைக்கு வாகன தொடரணியின் பாதுகாப்புடன் வந்த பியரே குருன்சீசாவை அவரின் ஆதரவாளர்கள் பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே 19 வயதான மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்று கோரி அவரின் சொந்த ஊரான புங்குடுதீவில் இன்று முழுமையான கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வட மாகாணத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்த செய்திகளை தொகுத்துதளிக்கிறார் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடபகுதியில் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ள புங்குடுதீவு மாணவி சிவயோகநாதன் வித்யாவின் மரணம் தொடர்பில் 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த மாணவியின் சடலம் குடும்பத்தினரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து புங்குடுதீவில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றன. இந்த மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புங்குடுதீவில் இன்று முழுமையான கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கான அழைப்பை புங்குடுதீவு இளைஞர் கழகம் விடுத்திருந்தது.
மாணவி திவ்யா அவர்கள் மிகவும் வறுமப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர், கல்வியிலே சிறந்து விளங்குகிறவர். அவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும். தகப்பன் பார்சவாத நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே தான் தங்கியிருக்கிறார். தமையனுடைய அந்த உழைப்பிலே தான் அந்த மாணவி கல்வி கேட்டு வருகிறார். புங்குடுதீவி பிரதேசத்திலே இந்த முறை காப்பாற்ற உயர்தர பரீட்சையிலே நாங்கள் நல்ல ஒரு பெருவேற்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு 18 வயது சிறுமி இந்த மாணவியை பலரோ சிலரோ இணைந்து மிகவும் கொடூரமான முறையிலே அவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவரை ஒரு காட்டுப்பகுதியிலேயே கொலை செய்திருந்தார்கள். இது புங்குடுதீவு பிரதேசம் முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதன் வெளிப்பாடாக புங்குடுதீவு இளைஞர் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் இன்று முழு கதவடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை அவருடைய வீட்டிலே சடலம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் புங்குடுதீவு மகாவித்தியாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று முழுவதுமே மலை, அந்த கொட்டும் மலையிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் புங்குடுதீவு மகாவித்தியாலயம் அதனை அண்டிய பகுதிகள் முழுவதும் மக்கள் உணர்ச்சி பொங்க வந்திருந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தனர். போலீசால் குவிக்கப்பட்டிருந்தனர். போக்குவரத்து கிளவையுமே இடம்பெறவில்லை. கடைகள் அரசு திணைக்கிழங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருந்தன
என புங்குடுதீவு இளைஞர் கழக தலைவர் கடாட்சம் சதீபன் அவர்கள் தெரிவித்தார். இந்த மாணவியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தனர். மாணவி வித்யாவின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் ஊர் மக்களிடம் கூறியிருப்பதாகவும் சதீபன் கூறுகின்றார்.
நாங்கள் இன்று அந்த வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கே வந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் எங்களுடன் கூறினார்கள், நாங்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்திருக்கின்றோம். அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட சில சான்று பொருட்களை வைத்து அவர்கள்தான் இதன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என கூறியிருந்தார்கள். அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள், நீங்கள் இவ்வாறான இந்த ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட வேண்டாம் என கூறியிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களுடைய ஆடைகளிலே இரத்த கறைகள் காணப்படுவதாகவும் அது சம்பந்தமாக ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்களை இனங்காண முடியும் எனவும் அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள்
என்றார் புங்குடுதீவு இளைஞர் கழக தலைவர் கடாட்சம் சதீபன் அவர்கள். மாணவி வித்யாவின் மரணத்துடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவும், மாணவிகள் சிறுமியரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரி கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்தியிருக்கின்றார்கள்.
செய்தி அளித்தவர் நமது உபநியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கை அரசு இலங்கையில் தற்போது உள்ள தேர்தல் முறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் 20வது அரசியல் சட்டத்திற்கான மசோதாவை அமைச்சரவை உபக்குழுவின் பரிசீலனைக்க அனுப்பியிருக்கிறது. இந்த முடிவை எடுத்த நேற்றைய இலங்கை அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் பழனி திகம்பரநாதனின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசனிடம் இந்த அமைச்சரவை விவாதங்கள் குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
அந்த குழு கூட்டம் நேற்று இரவு ஜனாதிபதி நடந்த பொழுது 20வது திருத்த சட்ட மசோதாவை ஏற்கனவே நாட்டுக்கு ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். சம்பந்தமாக பல்வேறு கட்சிகள் ஜனாதிபதியின் கோரிக்கையின் பேரிலே தங்களது அபிப்பிராயங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் எழுத்து மூலமாக தந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 18 யோஜனைகள் வரவுகள் கிடைத்திருக்கிறதாக சொல்லியிருந்தார்கள். அவை அனைத்தையுமே கலந்து ஆலோசித்து பரிசீலித்து உரிய சிபாரசுகளை அமைச்சரவை செய்யும் படித்தான் இந்த உபக்குழு பணிக்கப்பட்டிருக்கின்றது.
மசோதாவை பொறுத்தவரையில் தேர்தல் முறை சீர்திருத்தம் பற்றி உங்களது கருத்து என்ன? முதலில்
இந்த தேர்தல் சிறுத்தை சம்பந்தமாக நாங்கள் குறிப்பாக வடகிழக்குக்கு வெளியே மலையகத்திலும் மேற்கு மாகாணத்திலும் சபரகம் போன்ற ஊவா போன்ற மாகாணங்களில் வாழக்கூடிய ஏற்கனவே 15 லட்சம் தமிழ் மக்கள் சார்பாக நமது கட்சி ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி மலையக மக்கள் முன்னணி தான் சேர்ந்து நாங்கள் சில கோரிக்கைகளை யோசனை முன்வைத்திருக்கின்றோம். அந்த யோசனை தொடர்பாக உதாரணமாக புதிய தனி தொகுதிகளும் பல்லங்கத்தை வர மல்டி மெம்பர் சீட் என்று சொல்வார்கள் பல்லங்கத்தை தொகுதிகள் உருவாக்கப்பட கோரிக்கைகள் தேவையாக இருக்கின்றது. என்றால் கடந்த முறை தொகுதி மீன் நிர்ணயம் டீலிமிட்டேஷன் நடைபெற்றது 40 வருடங்களுக்கு முன்னாடி. இப்பொழுது ஜனத்துக்கு அதிகரித்து விட்டது, நிறைய மலையக மக்களுக்கு வாக்குறுதி கிடைத்துவிட்டது. ஆகவே புதிய தொகுதிகள் இல்லாமல் புதிய பல் தொகுதிகள் இல்லாமல் நாங்கள் இந்த முறைக்கு உடன்பட மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருந்தோம். ஆகவே அந்த பேச்சுவார்த்தை நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகளை புதிய தொகுதிகளும் புதிய பல்லங்கத்தவர் நாங்கள் சிங்கள மக்களோடு கலந்து வாழும் பகுதிகளிலே தனித்தொகுதிகள் இல்லாமல் ஒரு தொகுதியிலே இருவர் தெரிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் பல தொகுதிகள் உருவாக்கப்பட முடியும். அவை ஏற்படுவதற்கு இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது, அது மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கின்றது.
இதுல வந்து இந்த புதிய தேர்தல் முறையிலே ஏற்கனவே போரினாலும் போரினால் ஏற்பட்ட விளைவுகளாலும் பாதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி அதன் மூலமாக மக்கள் தொகையை இழந்திருக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொகுதி எண்ணிக்கைகள் குறையலாம் என்ற அச்சங்கள் முன் நிலவின, அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
அதையும் பேசினோம். வடக்கு கிழக்கு உள்ளே வாழக்கூடிய மக்களை பற்றி பேசியிருக்கிறோம், வெளியே வாழக்கூடிய மக்களை பற்றி பேசியிருக்கின்றோம். குறிப்பாக வடக்கிழக்கு வெளியே வடக்கிலே இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே விகிதாசன மறைப்புக்கு 7 அங்கத்தினர்கள் தான் தெரிவிக்கப்பட முடியும். ஆனால் 14 தொகுதிகள் இருக்கின்றன. காரணம் மக்கள் வெளியேறி விட்டார்கள். ஆக வெளியேறிய மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு சாதகமாக இருப்பதற்காக அதுக்கு வழி காட்டுவது முகமாக தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது என்பதிலும் நாங்கள் ஏறக்குறைய இணக்கப்பாடு கண்டிருக்கின்றோம். பெரிய கட்சிகள் நமக்கு இணக்கப்பாடு தெரிவித்திருக்கின்றன. ஆகவே யாழ்ப்பாணத்தில் குறைந்த தொகுதியில் குறைந்த தொகையில் கூட வாக்காளர் தொகையில் கூட பாராட்டு தெரிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்றது.
ஒட்டுமொத்தப்பட்டது ஒட்டுமொத்தமாக இலங்கை பாராளுமன்றத்தின் ஆசனங்கள் அந்த இடங்கள் எண்ணிக்கை அதிகமாகுமா அல்லது அதே எண்ணிக்கையில் தான் வைக்கப் போகிறீர்களா?
இல்லை, ஒட்டுமொத்த எண்ணிக்கை 225 ஆக உயர்த்தப்பட போகின்றது. அப்படி செய்தால்தான் தொகுதிகளுக்கு பாராளுமன்றப்பட என்ற முறையிலும் விகாசர முறையிலும் சேர்ந்து இருந்து கலப்பு முறை இதே பாராளுமன்றம் தெரிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என கருத்தினாலே உயர்த்தப்பட்டிருக்கின்றது.
இப்பொழுது இருக்கின்ற இந்த முறையில் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு மாவட்ட வாரியாக கட்சிகள் வேட்பாளர்களின் பெயர்களை வெளியிட்டு அதிலே வந்து வாக்களிக்க சொல்கிறீர்கள். இனி இப்போ வர இருக்கின்ற இந்த புதிய முறையில் என்ன மாற்றங்கள் இருக்கும்?
அதே முறைதான். ஆனால் அப்படி மாவட்ட ரீதியாக வேட்பாளர்கள் தெரிவு செய்து அவர்களுக்கான பெயர்களை அறிவிக்கும் பொழுது பட்டியலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேட்பாளர் எந்த தொகுதி வேட்பாளர் என்பதையும் குறிப்பிட வேண்டும். புதிய மாற்றத்தில் அது வருகின்றது.
நீங்கள் சொல்வதை பார்த்தால் பெரிய அளவு முன்பிருந்த முறைக்கும் இப்பொழுது இருந்த முறைக்கும் மாற்றங்கள் கணிசமாக இல்லை போல் தோன்றுகிறது. எனவே இந்த சட்ட திருத்தத்தின் அவசியம் தான் என்ன?
இல்லை, இந்த கடந்த இப்படி நடவடிக்கக்கூடிய முறையிலிருந்து புதிய முறைக்கு மாற வேண்டும் என்பது காரணம் முக்கியமாக விருப்பாக்குகள் பிரிபரன்சியல் ஓட் என்ற ஒரு முறை இலங்கையில் இருக்கின்றது. அது மூலமாக ஒரே கட்சிக்குள்ளே அடிதடி சண்டை கலாட்டா ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. துப்பாக்கி சூடு கொலைகள் நடந்திருக்கின்றது. அது நிறுத்த வேண்டும் என்ற தேவை நாட்டு ரீதியாக ஒட்டுமொத்த தேசிய ரீதியாக எழுந்திருக்கின்றது. அது தவிர மாவட்ட ரீதியாகத்தான் எம்பிக்கள் உறுப்பினர் இருந்திருக்காங்க தவிர ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்பி ஒரு உறுப்பினர் என்ற முறையில் இல்லை. இந்தியாவிலே இங்கிலாந்தில் இருப்பதை போல இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு ஒரு எம்பி என்று இல்லை, மாவட்ட எம்பி தான் இருந்தார்கள். அது மாற்றி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்பி, இவர் தான் எங்களை தொகுதி எம்பி என்று அந்த மக்கள் வாக்காளர் சொல்வதற்கும் தன்னை தொகுதி இதுதான் என்று அந்த எம்பி குறிப்பிடுவதற்கும் ஒரு 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 அக்கௌண்டபிலிட்டி ஒரு பொறுப்புகூர் நிலவை உருவாகின்றது. அந்த மாற்றம் நிச்சயமாக இருக்கின்றது.
அமைச்சரவைக் கூட்டத்தில் பழனி திகாம்பரத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் அளித்த செவிக்கிட்டீர்கள். வீட்டு வேலை பணிகளை செய்வதற்காக சவுதி அரேபியா செல்லும் பெண்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 50,000 ரூபாயை பெற்றுத்தர இலங்கை அரசு முயற்சியெடுத்து வருகிறது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
சவுதி அரேபியாவில் தொழில் புரியும் இலங்கை பணிப்பெண்களுக்கு ஆகக் குறைந்த சம்பளமாக 60,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கொரல கூறுகின்றார். இது தொடர்பில் ஏற்கனவே சவுதி அரேபிய தூதுவர் ஆலயத்திடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
நாங்கள் சவுதி அரேபிய தூதராலயத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அந்நாட்டு அரசாங்கம் இங்கு குழு ஒன்றை அனுப்புவதாக பதில் தந்திருக்கின்றது. அவர்களுடன் பேசித்தான் முடிவெடுப்போம். எமது பெண்கள் ஆக கூடியது 35,000 ரூபாய் சம்பளம்தான் மாதாந்தம் தற்போது பெறுகிறார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பது மாதாந்தம் ஆக குறைந்தது 60,000 ரூபாய். எவ்வாறாயினும் இலங்கை ரூபா 60,000-க்கும் 50,000-க்கும் இடைப்பட்ட ஒரு தொகையை பெற்றுக் கொடுக்க நாங்கள் முயற்சிப்போம். அதாவது தற்போது 800 ரியால் பெறுகிறார்கள். எமது எதிர்பார்ப்பு 1500 ரியாலாவது வழங்கப்பட வேண்டும் என்பது. குறைந்தது 1200 ரியாலாவது மாதாந்தம் பெற்றுக் கொடுக்க நாங்கள் முயற்சி எடுப்போம்
என்றும் தெரிவித்துள்ள அமைச்சர் தலதா அத்துக்கொரலை, இந்த தொழில் வாய்ப்பில் உலகத்தோடு போட்டியிட வேண்டி இருப்பதாகவும் இங்கு
சுட்டிக்காட்டுகின்றார்.
நாங்கள் உலகத்தோடு போட்டி போட வேண்டியிருக்கிறது. எங்களை விட தரத்தில் உயர்ந்த பணிப்பெண்கள் பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் விசேட பயிற்சி அளிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். உயர்தர பயிற்சியை வழங்கித்தான் சம்பள அதிகரிப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம்
என்றும் தெரிவித்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கொரலை, சவுதி அரேபியா குழுவுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் போது பணிப்பெண்கள் அந்நாட்டில் எதிர்நோக்கும் துன்புறுத்தல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவும் பேசப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவுக்கு பணிப்பெண்களாக வரவழைக்கப்படும் பெண்களுக்காக வீட்டு எஜமான்களால் ஒரு தொகை பணம் முகவர்களுக்கு கமிஷனாக வழங்கப்படுகின்றது. இந்த தொகை ரத்து செய்யப்பட்டால் உத்தேச சம்பள அதிகரிப்பு சாத்தியம் என்கின்றார் உள்ளூர் முகவரான அப்துல் ரஹீம்.
ஒரு விளம்பி பிள்ளைன்னு சொன்னா ஒரு காமன்ஸ் ஹெல்பர் அப்படியான தொழில்களுக்கு அந்த பிள்ளைகள் விரும்பி போகுது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த கையில வந்துகிட்டு இந்த கவுன்சிலுக்கு கொடுக்குற மாதிரி அந்த கமிஷன் ஒன்று இல்ல. ஆனா அந்த பிள்ளைகள் வந்து 1500 பிளஸ் ஓவர் டைமோட ஒரு 2500 ரூபா. ஏன்னா நீங்க சொல்ற 60,000 தாண்டு 80,000 வருது. இப்படி 80,000 உழைக்கக்கூடிய ஒரு பெண் தான் அவரு அந்த படிப்பறிவு காணாதலை மாவட்ட ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இல்லாத காரணத்தை சுட்டி அவர் ஹவுஸ்மேட்டா போறாரு. ஹவுஸ்மேட்டுக்கு இந்த கையில கொடுக்கப்படுற காசு வந்துட்டு அதாவது இந்த ஒரு தொகை கமிஷன் உண்டு அந்த சவுதி எடுக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரன் கொடுக்குறாரு. அந்த பணம் அந்த பெண்ணுக்கு சரியா போய் சேர்றது இல்லை நல்லா தெரிஞ்ச விஷயம். அதே இடத்துல 900 ரூபா தான் ஸ்ரீலங்கா வந்துகிட்டு எம்பேசில வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுது சலரி 900. அதே இடத்துல மனப்பூர்வமாக ஒரு நாங்க 100 ரூபா கூட கொடுக்கோம்ங்கிற அடிப்படையில இங்க உள்ள இன்க்ரிமெண்ட் 900 சைன் பண்ணிட்டு போயிட்டு சவுதிக்காரர்கள் அந்த மனைவிக்கு 1000 ரூபா கூட கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாங்கிறது சார் நீங்க சொல்ற மாதிரி 35,000 36,000 ரூபா காட்சிக்கு கட்ட பிரமாணம். இது ஒரு யுவதிக்கு காணாது. அந்த கமிஷனை விட இவருக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இப்ப சொல்ற மாதிரி 60,000 ரூபா சம்பளம் பெற்று தரணும்.
என்றும் குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவுக்கான உள்ளூர் முகவரான அப்துல் ரஹீம்.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவின் மனைவி போலியான ஆவணங்களை வழங்கி ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றிருப்பதாக காவல்துறை நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை குறித்த மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்ச பயன்படுத்திய ராஜதந்திர கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை ஆகியவை போலியானதென்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். போலியான ஆவணங்களை வழங்கி ராஜதந்திர கடவுச்சீட்டொன்றை பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டி சசி வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போதே போலீசார் இதனை அறிவித்தனர். நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் அறிய கிடைத்துள்ளதாக தெரிவித்த போலீசார் இந்த விசாரணையின்படி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்தனர். நீதிபதி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய போலீசார் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வது சம்பந்தமாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறவுள்ளதாக அறிவித்தனர். இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 11 வரை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்களை அறிவிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக வினவிய போது அதற்கு பதில்களை வழங்க மறுத்தார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச.
மகே பிரிந்தட்டே ரஹீவு பெனோபு நடுவாது அதிகரணி விபாகிட்டு லக்குனா.
எனது மனைவிக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அந்த வழக்கு பின்போடப்பட்டுள்ளது என்று மட்டும் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச.
இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி சர்வதேச கண்ணோட்டம். அகதி தஞ்சம் கோரி சட்டவிரோதமாக படகு பயணங்களை மேற்கொண்டு வரும் குடியேறிகளை கையாள்வதில் சர்வதேச சமூகம் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. தஞ்சம் கோரி மிகவும் ஆபத்தான கடற்பயணங்களை மேற்கொண்டு வரும் குடியேறிகளை காப்பாற்ற வேண்டியது கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளின் கடமை என ஐநா உட்பட மனித உரிமை அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகின்றன. இந்த விடயத்தில் தஞ்சம் கோரிகளின் உரிமைகள் என்ன, நாடுகளின் கடமைகள் என்ன என்பது குறித்து பிபிசியின் விளக்க குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பா நோக்கி மத்திய தரைக்கடலூடாக பெருமணிக்கையிலான அகதிகள் அபாயகரமான கடற்பயணத்தை மேற்கொள்ளும் பலர் இறந்து போவதும், கிளை நாடுகளான மியன்மார் மற்றும் வங்கதேசத்திலிருந்தும் புறப்பட்டு வந்த நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் தமது நாடுகளில் தரையிறங்க அனுமதி மறுப்பதும் கடல் வழியே குடியேற்ற முயற்சி மேற்கொள்வோரின் உரிமைகள் குறித்து விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து சர்வதேச சட்டம் என்ன சொல்லுகிறது? சர்வதேச உடன்படிக்கைகளும் ஆவணங்கள் பலவும் இந்த விடயம் தொடர்பில் விளக்கியுள்ளதாக IMO எனப்படும் ஐநாவின் சர்வதேச கடல்சார் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதானமாக 1994 சட்டமாக்கப்பட்ட கடல்சார் உரிமைகள் உடன்படிக்கையில் இது அதிகம் பேசப்படுகிறது. கடலில் ஆபத்தில் தத்தளிக்கும் ஒருவர் இனங்காணப்பட்டால் அவரை மீட்பதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் அருகிலுள்ள கப்பல்கள் மேற்கொள்ள வேண்டுமென பிரிவு 98 தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கடற்பகுதிக்குரிய நாடும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளது. குடியேறிகள் ஆபத்தான கடலிலேயே கடக்க முயல்வதானது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் உச்சக்கட்ட முயற்சியையே குறிக்கிறது என அகதி கோரிக்கையாளர்களின் கடல் பயணத்தை தெளிவுபடுத்தி கூறிய ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. கடலிலிருந்து பாதுகாப்பது தொடர்பில் ஆராயும் விதமாக கடந்த டிசம்பரில் UNHCR கூட்டிய மாநாட்டில் இந்த நிலைமையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்தும் ஆராயப்பட்டது. வர்த்தக கப்பல்கள் கடலில் தத்தளிப்பவர்களை காப்பாற்றி கரையில் உள்ள நாடுகளுக்கு கொண்டு செல்வதில் உள்ள சவால்கள் மற்றும் சட்ட விதிமுறைகள் குறித்தும் ஆட்கடத்தலுக்கு எதிரான சட்ட வரைமுறைகளும் ஆராயப்பட்டன. கடலில் தத்தளிக்கும் அகதிகள் குறித்து பின்பற்றப்பட வேண்டிய கடப்பாடுகளை சில நாடுகள் தொடர்ந்து கைக்கொள்வதில்லை. இதன் சிக்கலான பின்னணி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.
உலகில் முதல் முறையாக ஒரு நாட்டின் தலைவர் ஒருபால் திருமணத்தை செய்யவிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நந்தினி குருசங்கரன்.
லக்சம்பர்கின் பிரதமர் ஜெவியர் பெத்தேல் தனது ஒருபால் உறவுக்காரர் ஜோடி காத்தியர் தஸ்தனேவை மணம் முடிக்கவுள்ளார். ஒருபால் உறவு திருமணங்களை அங்கீகரிக்கும் சட்டம் இந்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் அமலுக்கு வந்த பின்னர் அங்கு நடக்கவிருக்கின்ற பிரபலமான ஒருபால் உறவு திருமணம் இதுதான். பிரதமரின் திருமண வைபவம் சின்ன அளவில்தான் நடத்தப்படும் என்று தெரிகிறது. பிரதமர் பெட்டேல் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவிற்கு கொண்டுவர விரும்புவதில்லை என பிரதமர் மற்றும் அவர் மணம் முடிக்க இருப்பவர் ஆகியோரது நண்பர் பிரெஞ்ச் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். திருமணத்துக்கு பின்னர் பிரதமர் தேன்நிலவு செல்லப்போவதில்லை. கசகஸ்தானில் நடக்கக்கூடிய பொருளாதார கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார்.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான 24 புதிய ஒப்பந்தங்கள் சீனா சென்றிருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிலையில் இன்று வெள்ளிக்கிழமை கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. சென்னையில் சீன துணை தூதரகம் அமைக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை தீர்க்கப்பட்டால்தான் இந்த உறவுகள் முன்னேறிச் செல்லும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கின்றார். இதுகுறித்த தகவல்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
3 அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போது சீன நாட்டு பிரதமர் லீ கசியாங்குடன் பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டார். பின்னர் இந்த இரு தலைவர்களுக்கும் முன்னிலையில்தான் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. பின் பேசிய இருநாட்டு தலைவர்களும் நீடித்து வரும் எல்லை பிரச்சினை விவகாரம் தொடர்பான தீர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றனர். அதே சமயம் தமது இந்த முதல் சீன பயணத்தினால் இருநாட்டுக்கும் இடையேயான நல்லுறவில் முன்னேற்றம் பெறுவோம் என்று நம்பிக்கை வெளியிட்ட மோடி மேலும் பேசிய போது,
Our decision to open a consulate in Chengdu and Chennai reflects
சீனாவின் செங்குடு நகரில் இந்திய தூதரகமும் இந்தியாவின் சென்னை நகரில் சீன நாட்டு தூதரகமும் அமைக்க எடுக்கப்பட்டுள்ள எங்களது முடிவு வளரும் பரஸ்பர நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. பிராந்திய பகுதிகளுக்கு இடையேயான இணைப்பை வலுப்படுத்த நாங்கள் முயன்று வருகிறோம். தீவிரவாதம் என்பது இருதரப்புக்குமான அச்சுறுத்தலாக உள்ளது. மேற்கு ஆசிய நாடுகளில் உறுதியற்ற தன்மை நிலவுவது எங்கள் இருவருக்கும் முக்கிய விவகாரம் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. பின்னர் பீஜிங் பல்கலைக்கழக மாணவர்களிடம் பேசிய நரேந்திர மோடி, எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனா நீண்டகால நோக்கில் செயல்பட வேண்டும் என்றார். குறிப்பாக நீண்டகாலமாகவே நீடித்து வரும் எல்லை பிரச்சினை விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட மோடி, ஒளிவு மறைவின்றி அவரது கருத்தை வெளியிட்டிருந்தார். அதிலும் இருதரப்புக்கும் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய மற்றும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய பிரச்சினைகளை முறையாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அப்போது அவர் விளக்கம் அளித்தார். முன்னதாக பேசிய சீன நாட்டு பிரதமர் லீ கஷியாங் கூறும்போது, எங்கள் இரு நாட்டுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை களைய எங்கள் இருவருக்கும் போதுமான அரசியல் ஞானம் உள்ளது என்றார். இருதரப்புக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை விட பன்மடங்கான பொது நலன்கள் மீது எங்கள் இருவருக்கும் அக்கறையுள்ளது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக இந்தியா மற்றும் சீன நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்ட முதல் மாநாடும் இன்று பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா தரப்பில் பிரதமர் மோடியுடன் இரு மாநில முதல்வர்களும் ஆறு மாநில ஆளுநர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த வகையான பிராந்திய தலைவர்களை உள்ளடக்கிய முதல் மாநாடாகவும் இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நாளையும் இரு நாட்டுக்கும் இடையேயான பல முக்கிய தனியார் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதற்கான நிகழ்ச்சிகள் நாளை ஷாங்காய் நகரில் நடைபெறுகின்றன. இதிலும் கலந்து கொள்ளும் இந்திய பிரதமர் மோடி அத்துடன் சீன நாட்டின் மூன்று நாள் அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்கிறார்.
இந்திய அரசு குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் சில திருத்தங்களை செய்ய அனுமதி அளித்திருப்பதை தமிழக அரசியல் கட்சிகள் சாடியிருக்கின்றன. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் தங்களுடைய குடும்ப தொழில்களை செய்யவும் கலைத்துறைகளில் பணியாற்றவும் அனுமதி அளிக்கும் வகையில் குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள இந்தியாவின் மத்திய அமைச்சரவை சமீபத்தில் அனுமதி அளித்தது. ஆனால் இந்த திருத்தத்திற்கு தமிழக அரசியல் கட்சிகளும் குழந்தை உரிமை போராளிகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இந்த புதிய திருத்தங்கள் அமலுக்கு வந்தால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்று திரும்பிய பிறகும் ஓய்வு நேரங்களிலும் தங்களுடைய குடும்ப தொழில்களிலும் விவசாய வேலைகளிலும் ஈடுபட முடியும். சர்க்கஸ் தவிர பிற கலை மற்றும் பொழுதுபோக்கு தொழில்களில் குழந்தைகள் ஈடுபடுவது இந்த சட்டத்தின் மூலம் சட்டபூர்வமாக்கப்படும். இருந்தபோதும் ஆபத்தான தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தினால் அளிக்கப்படும் தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது மிக பிற்போக்குத்தனமான சட்டம் என்கிறார் குழந்தைகள் உரிமைக்காக சென்னையிலிருந்து செயல்பட்டு வரும் தோழமை அமைப்பைச் சேர்ந்த தேவநேயன்.
அவங்க சொல்ற வார்த்தை பாரம்பரியம். பாரம்பரியம் என்ன? நீ குலத்தொழில் செய், அப்பா பாரம்பரிய தொழில் செய் அப்படி சொன்னா மீண்டும் பிற்போக்குத்தனமான அடிப்படைவாத சிந்தனைகளை நிறைவேற்றுவதற்கான களமா தான் இதை பாக்குறேன். இவங்க என்ன சொல்றாங்க, பள்ளிக்கு முன்னாடியும் பள்ளிக்கு பின்னும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்ற விஷயத்தை பார்த்தா குழந்தை வந்து ஒன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கணும் அல்லது வேலை செய்யணும், அவ்வளவுதான். இப்ப பாரம்பரிய தொழில், என்னோட அப்பா வந்து ஒரு சவர தொழில் புரிகிறார் அப்படின்னா அந்த தன்னுடைய அப்பாவோட அந்த வேலை செய்யும் போது பிற குழந்தைகளாக பார்த்தா இந்த குழந்தையோட மாண்பு சிதைக்கப்படுகிறது, இந்த குழந்தை கௌரவம் சிதைக்கப்படுகிறது, அந்த
அவமானப்படப்படுகிறது. வேலை பார்த்துக் கொண்டிருந்த பல குழந்தைகள் மீட்கப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்றும், தற்போதைய சட்டம் இம்மாதிரியான முற்போக்கான நடவடிக்கைகளுக்கு எதிராக அமைந்துவிடும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். 1952 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் அப்பட்டமான நகல்தான் இந்த புதிய சட்ட திருத்தம் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தற்போதைய சமூக நிலையை மனதில் வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் என்கிறார் ஸ்வராஜ்யா இதழின் கன்சல்டிங் எடிட்டரான அரவிந்தன் நீலகண்டன்.
தீங்கு இல்லாத விஷயங்களில் பகுதி நேரங்களில் குழந்தைகளை வந்து ஃபேமிலி ட்ரேட்ல எம்ப்ளாய் பண்றதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுல எந்த தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது சமுதாய சூழ்நிலைகளையும் உண்மையான நம்முடைய சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு அருமையான ஒரு போலீஸ்கான முழுமை பார்வை உள்ள ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஏழு குழந்தைகள் முன்னேறி வர வேண்டியிருக்கு, முழு குடும்பமும் அதுல வந்து இன்வால்வ் ஆக வேண்டியது. உதாரணத்துக்கு நீங்க பங்களாதேஷ் எடுத்தீங்க, பங்களாதேஷ்ல கண்மூடித்தனமாக குழந்தை தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஒழிக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்தது. இறுதிக்கு என்ன ஆச்சு, குழந்தை தொழிலாளர்கள் ஒரே நேரத்துல வேலை இல்லாம ஆகி பலர் வந்து பாலியல் தொழில வந்து ஈடுபடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிச்சுங்கிறது உலகத்துல உள்ள எல்லா சமூக ஆராய்ச்சி நிறுவனங்களும் அது சொல்லுது.
இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் குழந்தைகளிடம் சமமின்மை ஏற்படும் என்கிறார் பொதுக்கல்விக்கான மாநில மேடையைச் சேர்ந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு.
இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தின்படி 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, அப்பா அம்மாக்கு பொருளாதார வசதி இருக்குன்னா அது நூலகத்துக்கு போக முடியும், அதனால விளையாட முடியும், கலை வாய்ப்புகளுக்கும் அந்த குழந்தை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு பொருளாதார நிலை இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை பள்ளி வேலை நேரம் போக அது யாரோ ஒருத்தர் வீட்டுல அல்லது கடையில போயிட்டு அது வேலை செய்யும். அதனுடைய குழந்தை பருவத்துல ஒரு ஏக்கத்தோடு அது வளரும். ஒரு 65 ஆண்டு கால குடியரசை கொண்டாடிய எந்த ஒரு நாடும் செய்ய துணியாதது. குழந்தைகளுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்று மத்திய அரசாங்கம் செய்ய முன்வந்திருக்கிறது
என்கிறார் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான சட்டம் 1986 ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. பிறகு 2006-2012 ஆண்டுகளில் இந்த சட்டம் திருத்தப்பட்டது. தற்போது இந்த சட்டத்தில் மத்திய அரசு மேற்கொள்ள நினைக்கும் புதிய திருத்தம்தான் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.